வியக்கும் ஆச்சரியப்படும் போது. இதைத்தான் தன் முதல் வியக்கும் சிறப்பை பெற்றது யார் என்று கேட்கின்றார். உன் அழியக்கூடிய உடல், ஊனமேயான உன்னிட இருக்கும் உயிர், அழியக்கூடிய இந்த உடலோடு ஒட்டி இருக்கின்ற உயிர், ஊனமேயான உன்னிட இருக்கும் உயிரினை துறந்து, உயிரை துறந்தாவது ஒன் பூணாம் மானமே புறப்பது, ஒளி பொருந்திய ஆபரணம். ஒன் பூண், ஒன் என்றால் ஒளி, பூண் என்றால் ஆபரணம், ஒளி பொருந்திய ஆபரணமான மானத்தை காப்பது, மானமே புறப்பது என்பது காப்பது. அவனி மேல் எவர்க்கும், அவனி என்பது பூமி, இந்த பூமியிலே எவர்க்கும் வரிசையும் தேற்றமும் மரபும். வரிசை என்பது புகழ், தேற்றம் என்பது உண்மை, மரபு என்பது வழக்கு. ஆகவே மீண்டும் பாடலை பாருங்கள். ஊனமேயான ஊனிட இருக்கும் உயிரினை துறந்து, ஒன் பூணாம் மானமே புறப்பது, அவனி மேல் எவர்க்கும் வரிசையும் தேற்றமும் மரபும். அழியக்கூடிய இந்த உடலோடு இருக்கும் உயிரை துறந்தாவது மானத்தை காப்பதே புகழை தரும் என்பது அர்ச்சுனனின் லட்சியமாக சித்தரிக்கப்படுகிறது. இங்கே ஒளி பொருந்திய ஆபரணம் ஒன் பூண் என்பது உருவகாணியாக வருகின்றது. அடுத்த பாடலை பாருங்கள். அர்ச்சந்திர புராணத்திலே பதி இளந்தனம், பாலனை இளந்தனம், படைத்த நிதி இளந்தனம், இனி நமக்கு உளது என நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோ என்றான். மதி இழந்து தன் வாய் இழந்து அருந்தவன் மறைந்தான். இங்கே பதி இழந்தனம், நாட்டை இழந்தோம், பாலனை இழந்தனம், மகன் லோகிதாசனை இழந்தோம், படைத்த நிதி இழந்தனம், செல்வத்தையும் இழந்தோம், இனி நமக்கு உள்ளது, இனி என்ன உள்ளது என்றாலும் கதி இலக் என்ன உள்ளது என்று சொல்லும்போது இங்கே எல்லா கதியையும் இழந்து விட்டார். இந்த பிறப்பு அழிந்தாலும், கதி இலக்கினும் என்பது இந்த பிறப்பு அழிந்தாலும், கட்டுரை இலக்கிலோம், கட்டு உரை அதான் கட்டுரை, கட்டு என்பது சொல், சொல்லுகின்ற சொல், சொன்ன சொல் தவறமாட்டோம், கட்டுரை இழக்கிலோம் என்றான். இவ்வாறு அரிச்சந்திரன் கூறியதும் தன்னுடைய அறிவு இழந்து தன் வாய் இழந்து அருந்தவன் மறைந்தான். அருந்தவன் என்பது விஸ்வாமித்திரர். மதி இழந்து என்றால் அறிவை இழந்து, இப்படி இவர் சொல்லுவார் என்று விஸ்வாமித்திரன் நினைக்கவில்லை. ஆகவே நாங்கள் சொல்வோம் வாயடைத்து போய்விட்டோம் என்று சொல்லி அதைத்தான் இங்கே வாய் இழந்து என்று சொல்கிறார்கள். அருந்தவன் அரிய தவமுனியான விஸ்வாமித்திரர் மறைந்தார். ஆகவே மீண்டும் பாடலை பாருங்கள். பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி நமக்கு உளதென நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோம் என்றான். மதி இழந்து தன் வாய் இழந்து அருந்தவன் மறைந்தான். இங்கே அரிச்சந்திரனுடைய லட்சியமாக இங்கே கூறப்படுகிறது. அரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி, மகன் லோகிதாசன். தெரியாதவர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரிச்சந்திரனுடைய புராணத்தை படித்த பின்புதான் மகாத்மா காந்தி தன்னுடைய லட்சியமாக சத்தியத்தை கை கொண்டார் என்பதையும் இங்கே கட்டுரை ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மாணிக்கவாசருடைய லட்சியத்தை, நரகம் புகினும் எல்லேன் திருவருளாய் இருக்கப்பெறின் இறைவா, இங்கே நாங்கள் இதனை கொண்டு கூட்டி பார்த்தால் இறைவா திருவருளாய் இருக்கப்பெறின் நரகம் புகிலும் எல்லேன், இறைவா உனது திருவருள் கிடைக்கப்பெற்றால், திருவருளாய் இருக்கப்பெறின் உனது திருவருள் எனக்கு கிடைக்கப்பெற்றால் நரகம் புகினும் நரகம் செல்வதையும் இழிவாக கருத மாட்டேன். ஆகவே இங்கே நேரடியாக கூறாமல் மறைமுகமாக இவருடைய பக்தி கூறப்படுகிறது. தன்னுடைய பக்தியை லட்சியமாக கொண்டிருக்கிறார் என்று எடுத்து காட்டப்படுகிறது. அடுத்த பாடல் குறுந்தொகை பாடல். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனொடு நட்பே. இப்பாடலை நாங்கள் கொண்டு கூட்ட வேண்டும். இரண்டாவது வரியிலே உள்ள சாரல், சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டே. சாரல் என்பது மலைச்சாரல். மலைச்சாரலிலே கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு, கரிய தண்டுகளை உடைய, கோல் என்பது தண்டு, கருங்கோல் கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி பூக்களிலிருந்து பெருந்தேன் இழைக்கும் பெரிய தேன்கூடுகளை உருவாக்குகின்ற நாடு, நாடனோடு நட்பே, அந்த நாட்டை உடைய தலைவனுடைய நட்பு அல்லது காதல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் பாருங்கள். சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. மலைச்சாரலில் கரிய தண்டுகளை உடைய குறிஞ்சி மலர்கள் காணப்படுகின்றன. அந்த மலர்களில் உள்ள பெரிய தேன்கூடுகளை மலர்களிலே மணிக்க வேண்டும். அந்த மலர்களிலிருந்து தேனை எடுத்து பெரிய தேன்கூடுகளை உருவாக்குகின்ற நாடு, அந்த நாட்டை உடைய தலைவனுடைய காதல். நிலத்தினும் பெரிதே, நிலத்தை விட பெரியது, இந்த நில உலகத்தை விட, இந்த பூமியை விட பெரியது. வானினும் உயர்ந்தன்று, வானளவுக்கு உயர்ந்தது. நீரினும் ஆரளவின்றே, நீரின் ஆழத்தை விட அதிகமானது என்று தன்னுடைய காதலை பற்றி தன் இலட்சியமாக எடுத்துக்காட்டப்படுகிறது. அடுத்தது லட்சியம் இல்லாத வாழ்க்கையை பற்றி. அது ஈமஞ்சேர் மாலை போல இழிந்திடப்பட்ட செயலாகும் என்றார். ஈமஞ்சேர் மாலை என்பது மனிதன் இறந்த பின் சவத்துக்கு இடப்படும் மாலை. இங்கே ஈமஞ்சேர் மாலை உபமானமாகவும், லட்சியமற்ற வாழ்க்கை உபமேயமாகவும், பொதுத்தன்மையாக இழிவும் கருதப்படுகிறது. ஆகவே இங்கே ஆங்காங்கே உவமை அணி பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே நான் கூறியது உருவகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவற்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இலட்சியவாதிகள் மறைந்தாலும் அவர் தம் இலட்சியங்கள் அழிவதில்லை. இலக்கியங்களுடன் அபிண்ணமாய் நின்று நிலைப்பவை இலட்சியவாதிகளின் இலட்சியங்கள். அதாவது இலட்சியங்களும் இலட்சியவாதிகளும் அவை கூறும் இலக்கியங்களும் ஒருமைப்பாடுடையன. அபிண்ணம் என்பது ஒருமைப்பாடுடையன என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் கட்டுரையாசிரியர் எடுத்துக்காட்டும் இலக்கியங்களும் கதை மாந்தர்களும் பற்றி பார்ப்போம். இதற்கென நீங்கள் குறிப்பெழுதும் கொப்பியிலே அதனை மூன்றாக பிரித்து தலைப்பிட்டு கொண்டால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். முதலாவது தலைப்பாக இலக்கியங்கள், இரண்டாவது தலைப்பாக கதை மாந்தர் அல்லது பாத்திரம், மூன்றாவதாக இலட்சியம் என்று தலைப்பு போட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது இலக்கியங்கள், இரண்டாவது கதை மாந்தர் அல்லது பாத்திரம், மூன்றாவது இலட்சியம். இலக்கியங்களுக்கு கீழே சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்திலே பேசப்படுகின்ற கதை மாந்தர்கள், கட்டுரையிலே பேசப்படுகின்ற கதை மாந்தர்கள் கண்ணகி. கண்ணகியினுடைய லட்சியம் வீரம் அல்லது நீதி, நீதிக்காக போராடுதல் என்றெல்லாம் விளக்கம் எழுதலாம். நாங்கள் சுருக்கமாக நீதி வீரம் என்று போட்டுக்கொள்ளலாம். அதே சிலப்பதிகாரத்திலே அடுத்த கதை மாந்தர் பாண்டிமாதேவி. பாண்டிமாதேவியினுடைய லட்சியம் கற்பு நெறி அல்லது நீதி. இங்கே பாண்டிமாதேவி பாண்டியன் தவறிழைத்து விட்டான், செங்கோலாட்சி தவறிவிட்டான் என்று கேட்டதுமே இறந்து விட்டான். அதன் பின்பு பாண்டிமாதேவியும் இறந்தாள். ஆகவே இங்கே அந்த கற்பு நெறியும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், நீதியையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இரண்டாவது இலக்கியம் மகாபாரதம். அங்கே சொல்லப்படுகின்ற கதை மாந்தர் அர்ஜுனன். அர்ஜுனனுடைய லட்சியம் மானம், மானம் காத்தல், மானமே புறப்பது, மானத்தை காத்தல். அடுத்து கர்ணன் பற்றி பேசப்படுகிறது. கர்ணன் கவசகுண்டலங்களை கொடையாக கொடுத்தான், ஆகவே அவனுடைய லட்சியமாக கொடை பேசப்படுகிறது. அடுத்தது தர்மன். தர்மனுடைய லட்சியம் அறம். வேண்டுமானால் நீங்கள் அந்த இலட்சியத்துக்கு பக்கத்திலே தர்மனுடைய செயற்பாடு புழுத்த நாய் என்று நீங்கள் குறிப்பிட்டு கொண்டால் உங்களுக்கு பரீட்சை நேரத்திலே இலகுவாக இருக்கும். அடுத்ததாக இலக்கியங்கள் என்ற தலைப்புக்கு கீழே சங்கப்பாடல்கள் என்று எழுதி கொள்ளுங்கள். சங்கப்பாடல்களிலே புறநானூறு பேசுகின்ற கதை மாந்தர்கள் பாரி, பேகன், குமணன். இவர்கள் வள்ளல்கள் என்போம். பாரியை முல்லைக்கு தேறிந்தவன் என்பார்கள், பேகன் மயிலுக்கு போர்வையீந்தவன். இவர்களுடைய லட்சியத்தை பாருங்கள். முல்லை எனக்கு படர்வதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை, எனக்கு ஒரு ஆதாரத்தை தா, உன்னுடைய தேரைத்தா என்றெல்லாம் கேட்கவில்லை. மயிலும் எனக்கு குளிர்கிறது, போர்வையைத்தா என்று கேட்கவில்லை. ஆகவே இவர்களுடைய கொடையை நாம் என்ன கூறுகிறோம், எவ்வாறு கூறுகிறோம் என்றால், இந்த பிரதிபலன் எதிர்பாராத கொடை, அதைத்தான் கொடை என்று சொல்வார்கள். பிரதிபலன் எதிர்பாராத கொடை, அதுதான் இவர்களுடைய லட்சியமாகவும் இருந்தது. அதே போல குமணன் பெருஞ்சித்திரனாருக்கு தலையை ஈந்தான். இங்கே சொல்வார்கள், குமணன் தன்னுடைய தமையன் குமணனை அழிப்பதற்காக தேடிக்கொண்டிருக்கும் போது குமணன் காட்டிலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஒரு பெரிய வள்ளல். அப்பொழுது பெருஞ்சித்திரனார் இது குமணன் தான் என்று தெரியாமல் குமணனிடம் வந்து கூறுகிறார், ஐயோ குமணன் இருந்தால் எனக்கு கொடை கொடுத்திருப்பான், இப்பொழுது குமணன் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை என்று கூற குமணன் சொல்கிறான், நான் தான் குமணன், என்னுடைய தலையை தருபவர்களுக்கு பரிசு கொடுப்பதாக என்னுடைய தமையன் சொல்லியிருக்கிறான், நீ என்னுடைய தலையை கொண்டு போய் கொடு என்று சொல்லுகிறார். அதைத்தான் குமணன் தலையை இந்த வள்ளல் என்று சொல்லுவோம். இவ்வாறு இந்த பாரி, பேகன், குமணன் ஆகியோர் தம்முடைய லட்சியமாக கொடையை கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக குறுந்தொகை பாடல். சங்கப்பாடல்களிலே குறுந்தொகை இலக்கியங்கள், இலக்கியங்கள் என்ற வரிசையிலே குறுந்தொகை எழுதி கொள்ளுங்கள். கதை மாந்தர் தலைவி, அவளுடைய லட்சியம் காதலாக காணப்படுகிறது, நட்பு அல்லது காதல். நிலத்திலும் பெரிதே என்ற பாடல், பாடலடியை அல்லது செய்தியை நீங்கள் உங்களுக்கு வசதியாக குறித்து கொள்ளுங்கள். அடுத்த இலக்கியமாக அரிச்சந்திர புராணம் கூறப்படுகிறது. அரிச்சந்திர புராணத்திலே கதை மாந்தர் அரிச்சந்திரன், அரிச்சந்திரனுடைய லட்சியமாக சத்தியம் அல்லது வாய்மை, சத்தியம் தவறாமை காணப்படுகிறது. அதேபோல் அடுத்த இலக்கியம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்திலே கூறப்படுகின்ற கதை மாந்தர் தசரதன். தசரதனுடைய லட்சியம் சத்தியம் அல்லது வாய்மை. இங்கே தசரதனுடைய லட்சியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவன் அரச நீதி தவறாமை, சத்தியம் தவறாமை, வாக்கு தவறாமை போன்ற பல லட்சியங்களை கொண்டவனாக இருந்தாலும் அவனுடைய வாய்மை என்ற லட்சியம் மேம்பட்டு நிற்கிறது. ஏனென்றால் வாய்மைக்காகத்தான் அவன் உயிர் துறந்தான். ஆகவே ஒருவர் ஒரு இலட்சியத்தை மட்டும்தான் கை கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. பலர் ஒருவர் பல லட்சியங்களை கை கொண்டிருக்கலாம், அதிலே சிறந்ததாக பேசப்படுகிறது இது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல திருவாசகம் பேசப்படுகின்ற கதை மாந்தர் மாணிக்க வாசகர், அவருடைய லட்சியமாக இறைபக்தி காணப்படுகிறது.